இத்திருத்தலத்திலே திருக்கோயில் உள்ளிருந்தருளி நம்மை எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வலிமிகுண்டநாயகி சமேத ஸ்ரீ சிவந்திப்ப சுவாமியுடைய பொன்போன்ற திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதித்துக் கொண்டு சைவ மக்களின் குலதெய்வமாய் வழங்கும் மாதவ சிவஞானவர்களுடைய மலவடிகளை முக்கரணங்களாலும் வலுத்திக் கொண்டு சைவ மையவர்களே நம்முடைய சிவஞான போத சிந்தனையை தொடர்கின்றேன். நான்கு சூத்திரங்கள் நிறைவு பெற்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். ஐந்தாம் சூத்திரத்தை தொடங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இது யாரும் பார்த்த நான்கு சூத்திரங்களில் உள்ள விஷயங்கள் மிக பல, ஆகையினாலே அவற்றை அப்படியே நாம் வைத்துக் கொண்டுதான் ஐந்தாம் சூத்திரத்துக்கு வர வேண்டும். எனவே மீளவும் ஒரு முறை நான்கு சூத்திரங்களின் கருத்துக்களையும் ஒரு தொகுப்பாக பார்த்துவிட்டு நாம் ஐந்தாம் சூத்திரத்துக்கு வருவது நலம் பயக்கும். இப்பொழுது நாம் இருக்கின்ற பகுதி பொதுதிகாரத்தில் இலக்கண இயல் என்ற பகுதி. இதே பொதுதிகாரத்தில் பகுதியை நாம் ஏற்கனவே நிறைவு செய்துவிட்டோம். அந்த பிரமாண இயல் எதைப்பற்றி சொல்கின்றது என்றால், இது பொது அதிகாரத்தில் இருக்கின்றது. பொது அதிகாரம் பெத்த நிலையை பற்றி பேசுவது. அதிலே பிரமாண இயல் எதை சொல்கின்றது என்றால், முதற்கண் நாம் பேசுகின்ற மூன்று பொருள்களும் உள்ளன உண்மையிலேயே இருக்கின்றன என்று நிலைநாட்ட வேண்டும். நிலைநாட்டிவிட்டுதான் அவற்றின் இயல்புகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். அந்த முறையிலே மெய்கண்டதேவநாயனார் வைத்திருக்கின்றார். முதற் சூத்திரத்திலே பதிப்பொருளுக்கு அனுமான பிரமாணம் கூறி பதிப்பொருளின் உண்மையை நிறுவினார். இரண்டாம் சூத்திரத்திலே அனுமான பிரமாணம் கூறி பாசப்பொருளின் உண்மையை நிறுவினார். மூன்றாம் சூத்திரத்தில் அனுமான பிரமாணம் கூறி பசுப்பொருளின் உண்மையை நிறுவினார். இங்கே காட்சி பிரமாணம் ஆகம பிரமாணம் என இரண்டு இருக்க, அனுமான பிரமாணத்தை மெய்கண்டதேவனால் துணை கொண்டது ஏன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகமங்களே அனுமான பிரமாணத்தை துணை கொண்டுதான் சொல்கின்றன. ஏன் என்று கேட்கும் பொழுது, காட்சி பிரமாணத்தினாலே இந்த முப்பொருள்களையும் நாம் அறிய முடியாது. காட்சி பிரமாணம் என்பது என்ன நினைவுபடுத்திக் கொள்வது நலமாயிருக்கும். ஐம்பொறிகளின் துணை கொண்டு விடயங்களை நேரடியாக அறிதல் காட்சி பிரமாணம். உலகத்தை வந்து அறிவியல் எல்லாம் அப்படிதான், ஒரு தத்துவம் சரியா தவறா என்று எதை கொண்டு தீர்மானிக்கின்றார்கள்? ஒரு விஞ்ஞானி ஒரு தத்துவத்தை சொல்கின்றார் என்றால் அது சரியானதுதானா என்பதை பரிசோதனை மூலம் அவர் நிரூபிக்காட்ட வேண்டும். பரிசோதனை மூலமா அவர் நிரூபிக்காட்டுகின்றார். ஆர்க்கிமிடிஸ் விதி என்று ஒரு விதி இருக்கின்றது. அது சரிதானா என்று சரிபார்ப்பதற்கு பரிசோதனை இருக்கின்றது. அந்த பரிசோதனையிலே நாம் ஐம்பொறிகளின் துணை கொண்டு அங்கே விடயத்தை நேரடியாக அறிந்து இந்த விதி சரிதான் என்று தீர்மானிக்கின்றோம். ஆகவே எதுவும் விஞ்ஞான நோக்கோடு இருக்க வேண்டும், விஞ்ஞான நோக்கோடு இருக்க வேண்டும், சயின்டிபிக் அப்ரோச் வேண்டும், சயின்டிபிக் ஆப்டிடியூட் வேண்டும். அந்த ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் எல்லாம் வேண்டும் என்று இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது எல்லாம் காட்சி பிரமாணத்தில் அடங்கும். ஐம்பொறிகளால் ஏதாவது ஒரு பொறிக்கு அறியும்படியாக ஒரு விடயம் இருந்தால்தான் அந்த அறிவியல் அடித்தளம் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது அது ஒரு ஹைப்போதீசிஸ் என்று சொல்லிவிடுவார்கள். ஹைப்போதீசிஸ் அப்படின்னா என்னன்னா வெறும் கொள்கை, தியரிட்டிக்கல், ஒரு என்ன சொல்றது, தியரிட்டிக்கல் லா. லா என்றால் எம்பிரிக்கல் லா அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான். அது என்னன்னா பரிசோதனை மூலம் சரிபார்க்கப்பட்ட விதி. ஒரு கொள்கை என்ற மாத்திரத்தில் இருந்தால் அது வந்து ஹைப்போதீசிஸ் தான் வச்சிருக்கோம். அதுக்கு அவ்வளவு தூரம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் நாம வந்து பரிசோதனை மூலமாகலாம் அவர்களைப் போல இங்க எதுவும் நாம வந்து ஆய்வுக்கூடம் வைத்துக் கொண்டு பரிசோதனை எல்லாம் செய்து காட்டாமல் சும்மா இந்த அந்த கால சாக் அண்ட் டாக் மெத்தட் அப்படின்னு சொல்றான். சாக் அண்ட் டாக் மெத்தட்ல ஒரு சாக் பீஸையும் வச்சுக்கிட்டு போர்டையும் வச்சுக்கிட்டு இப்படி கொள்கை மாத்திரமா சொல்லிக் கொண்டு போறீர்களே, இதெல்லாம் உண்மைன்னு நாம எதை கொண்டு நாம் உறுதி செய்வது என்று இந்த நவீன இளைஞர்கள், அறிவியலை படித்த இளைஞர்கள் அவ்வளவுதான் உலகம் என்று முடிவு செய்துவிட்டு அப்படி கேட்பார்கள். ஆனால் நாம் தெளிவாக சொல்கின்றோம் என்ன என்றால், நாம் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருள்களும் காட்சி பிரமாணத்துக்கு எய்தா, காட்சி பிரமாணத்தால் இவற்றை அறிய முடியாது. அப்ப அவர்கள் உடனே ஒரு முடிவு கொண்டுடுவார்கள், காட்சி பிரமாணத்தால் முடியாதல்லவா, ஐம்பொறிகளில் எந்த பொறியின் துணை கொண்டும் நீங்கள் சொல்கின்ற பொருள்களை நேரடியாக அறிய முடியாதல்லவா, எனவே நீங்கள் சொல்கின்ற பொருள்கள் எல்லாம் ஒரு வெறும் ஊகம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போய்விடுவார்கள். ஆனால் நாம் தெளிவாக சொல்கின்றோம், அனுமான பிரமாணத்தை மறுத்தல் இயலாது. காட்சி பிரமாணத்திற்கு காட்டினால்தான் எதையும் ஒப்புக்கொள்வேன் என்று சொல்வது சரியான வாதம் அன்று. அனுமான பிரமாணம் காட்சி பிரமாணத்தை விடவும் வழி உடைத்து அதை விஞ்ஞானிகள் அந்த கொள்கையை அவர்களுக்கு உண்டு, அதான் ஹைப்போதேசிஸ் என்ற அளவில் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதை முழுசா அவங்க வந்து தள்ளிடல. ஹைப்போதேசிஸும் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கான். ஒரு ஊகத்தின் அடிப்படையில் எழுந்த கொள்கை, இன்னும் சோதனை மூலமாக அது நிறுவப்படவில்லை, அதை விட்டுதான் வச்சுட்டு தான் இருக்கான். அது மட்டுமா, ஆகம பிரமாணத்தை கூட விஞ்ஞானிகள் கை கொள்கின்றார்கள். நம்ம ஆட்கள் விஞ்ஞானத்தை வந்து உள்ள போய் படிச்சா தானே, நாத்திகர்கள் தான் விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்லி சமயங்களை எதிர்க்கின்றார்கள், சமய கொள்கைகளை எதிர்க்கின்றார்கள். அவர்கள் விஞ்ஞானம் படிச்சுதான் எதிர்க்கார்களான, என்னமோ விஞ்ஞானம் விஞ்ஞானமா, என்ன என்று கேட்டால், மின்சாரம் எந்த திசையில் பாய்கின்றது என்பதை ஆராய்ந்து ஒரு முடிவு வைத்திருந்தார்கள். அப்ப பரிசோதனை மூலமெல்லாம் நிறுவல, வெறுமன ஆராய்ச்சி மட்டும் பண்ணி ஒரு ஒரு ஊகம்தான். முன்னோர்கள், அந்த அறிவியல் உலகத்தில் முன்னோர்கள், பழைய தொன்மையான விஞ்ஞானிகள், மின்சாரம் இந்த திசையில் தான் பாயும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊகம் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதை காலங்காலமா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த மின் சுற்று படம்லாம் வரையும் போது ஒரு குறிப்பிட்ட திசையிலே அவர்கள் எந்த திசையில மின்சாரம் பாயும் சொன்னார்களோ அதுல இருந்து உயர் மின் அழுத்தத்திலிருந்து தாழ்ந்த மின் அழுத்த பகுதியை நோக்கி பாயும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பின்னால இந்த 19th நூற்றாண்டின் இறுதியில் 20th நூற்றாண்டில நல்ல அறிவியல் வளர்ச்சி பெற்ற பிறகு ஆராய்ச்சியும், அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ணி வைத்த கொள்கைகள் ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் பரிசோதனை மூலமாக அதை சோதித்து பார்க்கும் பொழுது அந்த பழைய விஞ்ஞானிகள் சொன்ன திசைக்கு எதிர் திசையில் தான் மின்சாரம் பாய்கின்றது என்று இவர்கள் கண்டார்கள். இந்த இடத்துல தான் ரொம்ப நல்லா கேட்டுக்கணும், பழைய விஞ்ஞானிகள் சொன்ன கருத்து தவறு என்று ஆகிவிட்டது. அவர்கள் சொன்ன திசையில மின்சாரம் பாயவில்லை, அதற்கு எதிர் திசையில் தான் பாய்கின்றது. அதாவது அவர்கள் உயர் மின்னழுத்தத்திலிருந்து தாழ்ந்த மின்னழுத்தத்துக்கு பாயினார்கள், ஹை வோல்டேஜிலிருந்து லோ வோல்டேஜுக்கு பாயும்னு சொன்னார்கள். ஆனால் உண்மையிலே மின்சாரம் எப்படி பாய்கின்றது என்றால், தாழ்ந்த மின்னழுத்தத்திலிருந்து உயர்ந்த மின்னழுத்தத்திற்கு தான் மின்சாரம் பாய்கின்றது. அது ஏங்கத நீங்க அறிவியல்ல விரிவா பார்த்துக்கோங்க ஆர்வம் உள்ளவர்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, பழைய விஞ்ஞானிகள் சொன்னது உயர் மின்னழுத்தத்திலிருந்து தாழ்ந்த மின்னழுத்தத்திற்கு தான் மின்சாரம் பாய்கின்றதுனார்கள். ஆனால் இப்பொழுது தாழ்ந்த மின்னழுத்தத்திலிருந்து உயர் மின்னழுத்தத்திற்கா மின்சாரம் பாய்கின்றது என்பது பரிசோதனை மூலமாக நிறுவப்பட்டது. பரிசோதனை மூலமான என்ன, நம்ம பாஷையில் சொல்லணும்னா காட்சி பிரமாணத்தினாலே நிறுவப்பட்டது. காட்சி பிரமாணத்தில் நிறுவப்பட்டவர்கள் அது போய் நான் ஊகிச்சதுதான் மெயின் சொல்ல முடியாது விஞ்ஞானத்தில். ஏன்னா கண்ணு முன்னால காட்டிட்டான், இங்க பாருப்பா இந்த திசையில எல்லாம் மின்சாரம் பாய்கின்றது. அப்ப பழைய விஞ்ஞானிகள், அந்த விஞ்ஞான உலகத்தின் முன்னோர்கள், அவர்கள் சொன்னது வந்து தவறுன்னு ஆயிப்போச்சு. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க, இன்னும் மின்சாரத்தின் திசையை வந்து எப்படி வரைகிறான்னா, பழைய விஞ்ஞானிகள் சொன்ன திசையில தான் வரைகிறான். அது தவறு என்பது நன்றாக தெரிந்த பிறகும், அது உண்மையான மின்சாரம் இல்ல, அது உண்மையான கரண்ட் இல்ல, மின்சாரத்தை கரண்ட்னு சொல்றான் இல்லையா, அது உண்மையான கரண்ட் இல்ல, ஆனாலும் காலகாலமாக நம்பப்பட்டு வந்த மின்சாரம், ஆகவே அதுக்கு என்ன பெயர் கொடுத்தானா, கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கான். என்னன்னா அந்த கன்வென்ஷன் அவன் மதிக்க விஞ்ஞானி, அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு நான் விஞ்ஞான அடிப்படையில் பேசுறேன், கன்வென்ஷன் எல்லாம் உதவி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் படிக்காத நாத்திகர்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகம் விஞ்ஞானம் எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுமா, நீ என்ன கன்வென்ஷன் சொல்லிட்டு இருக்கையா, கன்வென்ஷன் சொல்லிட்டு கன்வென்ஷன் கன்வென்ஷன் சில கொள்கையில புடிச்சிட்டு இருக்கீங்களா, சூற போடுங்க ஐயா, அது கம்ப்யூட்டர் யுகம்னு சொல்றாங்க. ஆனா அவனே கரண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னா கன்வென்ஷனல் கரண்ட், அது தவறு என்று நிலைநாட்டப்பட்டு விட்டது. அங்க அதான் சிறப்பு, நம்ம கொள்கை யாரும் தவறு மறுக்க முடியாது, அது தவறு. அவன் சொன்ன திசையில் மின்சாரம் பாயவில்லை, எது திசையில் தான் பாய்கிறது என்றாலும் கூட அதை முன்னோர்கள் வாக்கை மதிக்கும் பொருட்டு, ஏன்னா அவங்க கூட ஆகம பிரமாணத்துக்கு விஞ்ஞானத்தில் முக்கியத்துவம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது நம்முடைய சமயத்துறையிலே ஆகம பிரமாணம் நாம் கொள்வதனாலே எந்த தவறும் கிடையாது. ஆனாலும் கூட நாம் ஆகப்பிரமாணம் ஒன்று மட்டுமே கொண்டு நிறுவாமல் அனுமான பிரமாணத்தையும் கை கொள்கின்றோம். காட்சி பிரமாணத்தை ஏன் இவ்வளவு முதன்மையா கைகொள்ளலைனா, காட்சி பிரமாணத்தின் மூலம் முப்பொருள்களை காட்ட முடியாது. மெய்யுக்கோ வாய்க்கோ கண்ணுக்கோ மூக்குக்கோ செவியோ செவிக்கோ பதி பசிப்பு வாசத்தை காட்ட முடியாது. இதான் பதி, இங்க கண்டுக்கோங்க அல்லது முகர்ந்து கொள்ளுங்கள் அல்லது சுவைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா சொல்ல முடியாது. ஐம்பொறிகளுக்கெல்லாம் எட்டாத பொருள், அந்த கண்முதற்புடனால் காட்சியும் இல்லோன்னு தெளிவா சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் உள்ள துணவினால் கொள்ளவும் போடான் அப்படின்ட்டாங்க. அதனால இந்த பொறிகளாலோ அந்த கரணங்களாலோ அறிய முடியாது, அதனால காட்சி அளவுக்கு. ஆகவே அனுமான பிரமாணம் வைத்தார்கள், அந்த அனுமான பிரமாணத்தை நாம் உதறித்தள்ள முடியாது. உலகாயுதம் சொல்லுவோம் அனுமான பிரமாணம் எல்லாம் கொள்ளக்கூடாதுமா, ஆனா அவனே வந்து என்ன பண்ணுவான், மறைமுகமா அனுமான பிரமாணம் கொள்வான். இந்த உலகத்தில் வாழ்வர்களுக்கு அனுமான பிரமாணம் கொள்ளாம இருக்க முடியாது. அதான் அருணந்தி சிவன் கேட்பார், இடுத்து மின்னு இரண்டு மேகம் எழுந்த போது இது பெய்யும் என்று அடுத்ததும் அப்படிம்பார். மேகம் அப்படி ஒன்னா திரண்டு இருந்து அப்படி கார்மேகம் சூழ்ந்து இருந்தது, இடி இடிக்குனா மழை பெய்யும் என்று நீ ஊகிக்க மாட்டாயா, மழை பெய்ததை நான் கண்டால் தான் ஒத்துக்கொள்வேன், அதுவரை அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோல மிருகங்களுக்கு கூட அனுமான உணர்வு இருக்கின்றது என்று அந்த இந்திய தத்துவ ஞான ஆசிரியர் அருமையா ஒரு உதாரணம் கொடுத்தார் லட்சுமணன் அவர்கள். அது அவசியம் அந்த நூல் நீங்க வாங்கி படிங்க, நல்லா இருக்கும். என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு உதாரணம் சொன்னார், நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அவர் சொன்ன உதாரணம் நினைவில் இல்லை, நான் அனுபவத்தில் நிகழ்ந்த சொல்றேன். ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வந்து அந்த வீட்டில் வந்து பால் கறக்கிறவர் வந்து அவர் கதவை துறக்கார் அப்படின்னா, அந்த கதவை துறக்கிற ஓசையை கேட்ட உடனே எங்க மாடு கண்ணுகுடிலாம் சத்தம் எழுப்பும். என்ன அப்படின்னா, அவர் கதவை முன்வாசல் இருக்கு, இது மாட பின் தொழுவத்தில் பின்வாசல் இருக்கு, நேரடியா பார்க்க முடியாது, காட்சி பிரமாணத்தினால் அவரை பார்க்கல, எது காட்சியினால பார்க்கல மாடு கன்றுகள்லாம். ஆனாலும் அந்த குறித்த காலம் அந்த அனுபவ பயிற்சியினாலே குறித்த காலம் வரும்பொழுது அந்த மாலை 4 மணிக்கு கதவு துறக்கும் போது இது கத்துகின்றது. அந்த ஊகம் சில சமயத்தில் தவறாகவும் இருக்கலாம், வேற யாரும் வரலாம், ஆனால் சரியாகவும் இருக்கலாம். ஏன் எதுக்காக சொன்ன, அனுமான பிரமாணம் கொள்வது இயல்பு, அனுமான பிரமாணம் வேண்டாம்னு சொல்வதுதான் இயல்புக்கு மாறானது. ஒன்றை கண்டு இது இப்படி நிகழ்கின்றது என்பதை காட்சி அளவினால் முன்னக்கூட்டையே கண்டு தெளிவாக்கின பிறகு அதுக்கப்புறம் அடுத்தால் அது நிகழ்ந்தாலும் இப்படிதான் நிகழும்னு அனுமான பிரமாணம் கொண்டு பண்றோம் இல்லையா. அதுதான் நம்ம கேட்கிறோம், உலகாயுதன் கேட்கிறான் என்ன அப்படின்னா, ஐயா குயவன் ஒரு பானையை பார்த்த உடனே இதை செய்வதற்கு நிமித்த காரணம் ஒருவன் வேண்டும் சொல்றீங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு குயவன் பானையை செய்வதை இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கின்றோம், அதை கொண்டு நாம் இப்போது ஒரு இன்னொரு பானையை பார்க்கும்போது இதை செய்வதற்கு ஒரு குயவன் இருக்க வேண்டும் சொல்றோம். ஆனால் பதிப்பொருள் அந்த நிமித்த காரணம், அவன் பிரபஞ்சத்தை படைத்து யாராவது பார்த்ததுண்டா? அப்ப நீங்க எப்படி சொல்லலாம், பானையை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அடிச்சுடுது இல்ல அப்படிமா? அவன் சொல்வது தவறு. என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து தவறு. மாதவ சிவஞான சுவாமி மாவாடித்திலே அருமையாக சொல்வார், நீ வந்து அடுக்கலையில புகைய பார்த்திருக்க, புகை இருப்பதனாலே அந்த அடுக்கலையில நெருப்பு உண்டு என்பதையும் நீ பார்த்திருக்க, அடுக்கலையில வச்சு பார்த்திருக்க. இப்ப சாலை வழியாக போய்கொண்டிருக்கின்றாய், ஒரு மலையில் புகை வருவதை பார்க்கின்றாய், அங்கு நெருப்பு உண்டு என்று துணிவாயா மாட்டாயா? அவனதான் கேள்வி. அதெல்லாம் இல்லங்க, நான் வந்து அடுக்கலையில தானே பார்த்திருக்கேன், நெருப்பு இருந்தா புகை வரும், அதை நான் அடுக்கலையில தான் பார்த்திருக்கேன், மலையில நான் பார்க்கலையே இதுக்கு முந்தி. இது இன்னும் ஆகவே மலையில போய் ஒரு தடவை நெருப்பு இருந்து புகை வருவதை பார்த்தால்தான் நான் அதுக்கப்புறம் மலையில புகை வந்தா நெருப்பு உண்டு துணிவேன், அது வரைக்கும் நான் துணிய மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னா, அவன் ஆராய்ச்சியாளனா? அது ஆராய்ச்சியா? பைத்தியகார்த்தனம் அல்லவா அது. எனவே ஒரு பொருளை காரிய பொருள் என்று தீர்மானித்து விட்டுவதே போதுமானது. காணப்படும் பிரபஞ்சம் அவன் என்றும் அவள் என்றும் அதுவென்றும் அவைவ பகுப்புடமையாலும் பலமாகவும் சடமாகவும் இருத்தலானும் சுட்டி அறியப்படுதலானும் அது காரிய பொருளே. காரிய பொருள் நிறுவியாச்சு, காரிய பொருள் நிறுவன பிறகு நாம் பார்த்த காரிய பொருள் அதுக்கு நிமித்த காரணம் உண்டு, அது மாதிரி இந்த காரிய பொருளுக்கும் நிமித்த காரணம் உண்டு, நாம் பார்த்த பொருள் தான் ஒத்துக்கிட முடியும்னா அது சரியான வாதம் அல்ல. ஆகையினாலே காரிய பொருள் என்றாலே காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டான் சொல்லிட்ட, எந்த ஒரு காரியத்திற்கும் மூன்று காரணங்கள் வேண்டும், அதுக்கு எந்த காரியம் விதிவிலக்கு கிடையாது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். உடன்பாட்டானும் எதிர்மறையானும் சொல்லிட்ட. என்ன அப்படின்னா, எங்கெங்கு காரியம் உண்டோ அங்கெல்லாம் அதற்கு நிமித்த காரணம் உண்டு, உடன்பாடு. நிமித்த காரணம் இல்லாமல் காரியம் தோன்றாது, இது எதிர்மறை. இப்படி காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறினார். அப்புறம் இந்த உலகம் எல்லாம் அந்த நிமித்த காரணனாலே தோற்றுவிக்கப்படுகின்ற காரிய பொருள் ஆகையினாலே, முத்தொழில் படுகின்ற பொருள் ஆகையினாலே அது உள்பொருள். ஏனென்றால் இல்லாத பொருள் காரியப்படாது, இல்லாத பொருளுக்கு தோற்றம் இருப்பு அழிவு என்ற முத்தொழில் கிடையாது, உள்பொருள் தான் காரியப்படும். அதான் சத் காரியவாதம், உள்பொருளே காரியப்படும். சத்துனா உள்பொருள், காரியப்படும்னா தோண்டியிருந்து அழியும் என்கின்ற கொள்கை, வாதம்னா கொள்கை. அதுபடி திதியே உள்பொருளே நார். ஆக இப்படி நிறுவிய பிறகு இவ்வுலகமெல்லாம் தான் ஒடுங்குவதற்கு ஏதுவாய் நின்ற சங்காரக் கல்விடம் சென்று ஒடுங்கும். எதுக்கு? உயிர்களை இழைப்பாற்றும் பொருட்டு. ஆனாலும் உயிர்களை பற்றியுள்ள சகசமலம் நீங்காமையினாலே அது நீங்கும் பொருட்டு மீளவும் தோன்றும் என்று ஒடுங்கி வளத்துள்ளதான் சொன்னார். ஒடுங்கியிடம் இருந்து மலத்தால் உள்ளதாம் மீளவும் தோன்றுவதாம். ஆகவே சங்காரத்தை செய்யும் கடவுளே உலகிற்கு முதற் கடவுள், முற்றளிப்பு தொழில் நிகழ்த்தும் கடவுளே உலகிற்கு முதற் கடவுள், ஏனையோர் முதற் கடவுளர் அல்லர் என்று விதித்தார். அப்ப ஏனையோர்னா யாருன்னா உயிர்கள், அந்த உயிர்களோடு இந்த முதற்கடவுள் கலப்பினால் உடல் உயிர் போல அவ்வுயிர்களே ஆகவும், பொருள்தன்மையால் கண்ணும் அறுக்கணும் போல தான் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் கண்ணொழியும் ஆன்மபோதமும் போல உடனாகவும் விளங்கி, தனது சிற்சக்தியால் ஆணை என்ற பெயருடைய தன்னுடைய சிற்சக்தியால் செலுத்தப்பட்டு வருகின்ற இருவினைகளுக்கு ஏற்ப அவ்வுயிர்கள் இரத்தல் பிறத்தல்களை புரியும்படி அவ் ஆணையிலிருந்து நீங்காமல் தாதான்மியமாய் இருப்பான் என்று இரண்டாம் யுத்தத்தில் என்னுடைய தொடர்ச்சியா சொன்னார். அந்த இடத்துல வந்து இருவினை சொன்னார், அதுல ஒரு பாசம் பெறப்பட்டது. அந்த இருவினை சொன்னதனால் அதுக்கு பற்றுக்கோடு வேண்டும், எனவே மாயை முதல் காரண மாயை பெறப்பட்டது. முதல் காரண மாயையில எங்க அதுக்கு பற்றுக்கோடு, சுல்லியமா எந்த இடத்துல பற்றுக்கோடுன்னா சூக்ம உடம்பு என்று இருக்கின்றது. ஐயா அவர்கள் உண்மை விளக்கத்திலே அருமையாக ஐந்து உடம்புகள் சொன்னார்கள், அதுல சூக்ம உடம்பு பார்த்தீர்கள், அதுல புத்தி தத்துவம், அந்த புத்தி தத்துவம் தான் வந்து இருவினைக்கும் பற்றுக்கோடு. இருவினை பற்றி சொல்லும்போது அருமையா சொல்வார் உமாதிசிவம், நன்னீடும் உருவதற்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாச உற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணி வரும் மனவாச கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் என்று சொல்லும்போது பழைய உரையாசிரியர்கள் அந்த இடத்தில் புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு அது கிடக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக நாம் எடுத்த உடம்பிற்கு காரணமும் இருவினைதான், இந்த உடம்பை கொண்டு அனுபவிக்கின்ற போகங்களுக்கு காரணமும் இருவினைதான் என்று அருமையாக சொன்னார். இறைவனை என்று சொல்லவே அதற்கு பற்றுக்கோடாக புத்தி தத்துவம் வேண்டப்படும். ஆகவே அவற்றுக்கு முதல் காரணமாக மாயை வேண்டப்படும். சொன்னார் மறைந்திட மூடிய மாய இருளை. இருள்னு சொன்னா போதும், அதுக்கு மாய இருள்னு ஒன்று கொடுத்தார். அப்பதான் நாம இருவருளும் காட்டாத இது அப்படின்னு அந்த இருளோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கின்றாரே, அதை திருவருப்பேன்னு நினைக்க வேண்டியிருக்கு. இருள் மாறின்னு சொன்னாலும் அதை விட இது பொல்லாததுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இருள் உருவம் காட்டும், இருவருளும் காட்டாத இதுங்கிறதுனால மாய இருள்னு சொன்னார் கூட என்னமோ. மறைந்திட மூடிய மாய இருளை, எப்படி விறகு நெருப்பை அப்படி மறைந்திட மூடியிருக்கோ அதை மாதிரி ஆன்மாவின் ஒரு பொருளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆணவ மலம் மறைத்திருக்கின்றது. அதை என்ன பண்றாரா, இருவினையால் பிணிக்கின்றார். மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டின்னு சொன்னார். அந்த அறம்பாவமாகிய அந்த இரு வினைகளுக்கு பற்றுக்கோடு வேண்டும், அது சூக்ம உடம்பு. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டின்னு சொல்லும் போது அங்க சூக்ம உடம்பு பெறப்பட்டது. அதற்கப்புறம் புறந்தோல் பொறுத்தெங்கும் புலவுகளுக்கு முடியும் சொல்லியிருக்காங்க. அது தூள உடம்பு தானே, புறந்தோலும் அதற்கு உள்ளே உள்ள தாதுக்கள் அதைத்தானே புலவுகளுக்கு சொல்லியிருக்காரு, அது தூள உடம்பு தானே. எனவே அங்கே அறம்பாவம் என்ற இருவினையோடு சூக்க உடம்பை சூக்கமாக சொல்லியிருக்கின்றார். அத மாதிரி இங்க மெய்கண்ட தேவன் சொல்லியிருக்கின்றார், இருவினையின் என்பதனாலே அதற்கு பற்று. நாம எங்க மாயை சொல்லியிருக்கான் அப்படிங்கோ, சுஞான சோமன் எழுதுறா, இருவினை என்பதனாலே அதற்கு பற்றுக்கோடு உண்டு என்பது பெற்றோம். அவங்க பெற்றதாக நம்மளால பெற முடியல, பெற்றாம்னு சொல்லும் போது நமக்கு தெரியுது அப்படி சொன்னார். இந்த இரண்டாம் சூத்திரம் மிக விரிந்த பொருள்களை தரக்கூடிய சூத்திரம். இதிலே முதல்வனுக்கும் உயிர்களுக்கும் இடையே உள்ள அந்த அத்துவித சம்பந்தம் விளக்கப்பட்டது. அத்துவிதம் என்றால் இரண்டு அல்ல, ஒன்றாதற்கும் ஒரு வகை. அது ஐயா அவர்களை தரமையா சொன்னார்கள், ஒரு வகையில் ஒன்று என்று சொல்வதற்கும் ஒரு வகையில் இரண்டு என்று சொல்வதற்கும் பொதுவாயதோர் தன்மை. ஒன்றா இரண்டான்னு சர்ச்சையே பண்ணக்கூடாதங்க. ஒன்றாதற்கும் இரண்டாதற்கும் பொதுவாயதோர் தன்மை. ஒரு கோணத்தில் பார்க்கும்போது ஒன்னுன்னு சொல்லலாம், ஏன்னா உயிரை இறைவனை பிரித்து அறிய முடியல. எப்படி உடலும் உயிரையும் பிரித்தறிய முடியலையோ அத மாதிரி பிரித்தறிய முடியல. அந்த கலப்பு பற்றி ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனா பொருள் நிறைய வேற்றுமை இருக்கு. அறிவுடைய பொருள் சும்மா ஒண்ணுதான் சொல்லிட முடியாது. அந்த அறிவுக்கும் இந்த அறிவுக்கும் நிறைய வேற்றுமை இருக்கு. அவன் அறிவித்தால்தான் இது அறிவுடைய பொருள் என்பதே அங்க விளங்குது. அவன் அறிவிக்கவில்லைனா இது சடம் மாதிரி தான், என எதையும் அறியாது அறிவிக்காட்ட. ஆகையினாலே பொருளால் பார்க்கும்போது பொருள் தன்மையால் பார்க்கும்போது வேறு, உயிர் வேறு, சிவம் வேறுன்னு ரெண்டா சொல்ல வேண்டியிருக்கு. 14 சித்தாந்த சாஸ்திரங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்வதற்கும் அதுக்கு முந்தைய கேட்ட நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, பகவத்கீதைமோ அதுமோ இதுமோ. நமக்கு உண்டான பிரமாண நூல் எது அப்படின்னா ஆகம பிரமாணமாக நாம் கொள்வது எது, அதுல தெளிவு. நம்முடைய கடவுள் யாரு, 7-8 பேர் இல்ல, ஒருத்தர் தான் சிவபெருமான் தான். அதை தெளிவா சொல்லக்கூடிய ஒரு அந்த தெளிவு. அது மாதிரி உங்களுடைய அத்வைத கொள்கை என்ன, அத்துவிதம் என்பதற்கு நாங்கள் அண்மை பொருள் கொடுக்கின்றோம். ஆகையினாலே இது இதை சுத்தாத்துவிதம் என்று சொல்வார்கள். சுத்தம் என்பது அங்கே சுத்தம் என்பது அடைமொழி அல்ல, சுத்தமாகிய அத்துவிதம் என்று நாம் கொள்ள வேண்டும். சுத்தம் எனினும் புனிதம் எனினும் ஒன்றுதான். பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவிதம். ஆகவே அடைமொழி எதுவும் வேண்டாமல், சங்கரருடைய அத்வைதத்துக்கு அடைமொழி வேண்டும், கேவலாத்வைதம் அதெல்லாம் வேண்டாம். நாங்க அத்வைதிகள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா கேவலம்ங்கிற அடைமொழியை கொடுத்தாதான் அவங்க சொல்ற பொருள் அங்க சொல்ற பொருள் அங்க வரும். அந்த இன்மை பொருள்களோடு பொருந்தாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அவர் மறுதலை பொருள் கொண்டார், எல்லாத்துக்கும் வந்து அடைமொழி தேவைப்பட்டது. நமக்கு அடைமொழி தேவையின்றி சுத்தமாய் நின்றே பொருளை உணர்த்துவதனால தான் சுத்தாத்வைதம் சொன்னோம். இந்த சுத்தத்தை கூட நம்ம அடைமொழியா கொடுக்கல, புனிதம் எனும் அத்வைதம்னார். இவ்வாறு அந்த அத்வைத சம்பந்தத்தை நாம் அதற்கு அண்மை பொருள் கொடுக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவு நம்மகிட்ட வரணும். இருவினைக்கு பலனை இறைவனுடைய சிற்சக்தி தான் கொடுக்குமே ஒழிய இருவினைகள் தாமாகவே வந்து பலனை கொடுக்க மாட்டா. சொன்னா சும்மா உபச்சாரமா சொல்றதுதான், தீவினை நம்மளை சும்மா விடாது, வினைகள் நம்மை சும்மா விடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த வினைப்பலன்களை அவன் கொடுத்துருவான்னு அர்த்தம். ஆக இறைவனுக்கும் சக்திக்கும் உள்ள சம்பந்தம் ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா சக்தி சக்தின் சக்தி வழிபாடுன்னு அது பாட்டுல கணக்கு இல்லாம போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா என்றால் நிச்சயமாக கிடையாது. சிவாகம மந்திரம் பூர்வமாக சிவாலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த அம்பாள், அதுதான் நாம வழிபடுவதற்குரிய அம்பாள். தனித்த அம்பாள் கோயில்கள் நிறைய இருக்கும், ஆனால் அவை சைவாலயங்கள் அல்ல. சார் உங்களுக்கு அது மேல என்ன சார் உங்களுக்கு போகணும்னா கோபம் கிடையாது. அது சிவாகம மந்திரங்கள் படி பிரதிஷ்டை செய்யப்பட்டவை அல்ல, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு ஆலயங்கள் ஐயா விரிவா சொல்லிருக்காங்க. நேற்று என்ன அருமையா சொன்னாங்க பாத்தீங்களா, சிவலிங்கம் என்பது பதி, அப்புறம் அது என்ன இருக்கு ரிஷபம் இடமும், அது என்ன பசு, பலிவீடம் பாசம் என்றார்கள். நம்ம அதை வழிபடுவதே வந்து சைவ சித்தாந்த கொள்கை அடிப்படையில் தான் வழிபடுதோம். அப்ப இந்த கொள்கையை நீங்க பின்பற்றுறீங்கன்னா அந்த கொள்கையை சார்ந்ததான உங்க வழிபாடு இருக்கணும். பின்பற்றுகின்ற கொள்கை ஒன்று, வழிபாடுங்கிற நடைமுறை வேறு அப்படின்னா அது தயவுசெய்து வேண்டாம். ஒரு கொள்கை ஒரு நடைமுறை சொல்லிட்டாரு, தத்தம் சமய தகுதி இல்லாத அறை சொல்லிட்டார். அவரவர் எந்த கொள்கையை பின்பற்றி ஒத்துக்கொள்கிறீர்களோ அந்த கொள்கையை பின்பற்றுங்கள். ஒத்துக்கொள்வது ஒன்று, பின்பற்றுவது ஒன்று என்று ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும். அது ஆக அந்த வாய்த்த பிறவி வீணாகிவிடும். ஆகையினாலே சைவ சித்தாந்தமே மெய் என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் சிவாலய வழிபாடு செய்யுங்கள். அதிலே ஒரு தெளிவு நமக்கு. நம்முடைய சக்தி என்னவென்றால் சிவபெருமானுக்கு வேறான இன்னொரு பொருள் கிடையாது. பொருளால் சிவவும் சக்தியும் ஒன்றுதான். ஆனாலும் குணம் என்றும் புனி என்றும் இருதன்மைப்பட்டு விளங்குதல். உதாரணம் அருமையா சொன்னார், சிவவும் சக்தியும் நம்ம பார்க்க முடியுமா? காட்சி அளவேல முடியாது. காட்சி அளவேல பார், கதிரவனை பாருனர். கதிரவன் தான் என்றும் தன்னுடைய கதிர் என்றும் இருதன்மைப்பட்டு விளங்குதல் போல. இந்த விளக்கத்தை எல்லாரும் சொல்லுவாங்களா? எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. சிவத்துக்கும் தாய் படைச்சவன் தான் சிவபெருமான் அடிமா அப்படி சொல்வர்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு சொல்றாரு, மனைவிதான் ஆனாலும் அவள் தான் மேலானவள் அப்படின்னு சொல்றாங்க. மனைவி என்று சொல்வதெல்லாம் நமக்காக வேண்டி அவன் கொள்கின்ற நிலை, உருவ நிலையில நமக்காக வேண்டி அவன் உருவம் எடுத்து பல நிலைகளை செய்கின்றான். அதுதான் உண்மை நினைச்சிடக்கூடாது. என்ன சிலர் என்ன கேட்டாங்க, ஏன் சார் நீங்க பரத்துவம் சொல்றீங்க? சிவபெருமானுக்கு திருமாலுக்கு ஏன் பரத்துவம் சொல்ல மாட்டேங்க? அவர் வந்து பார்வதிக்கு அண்ணன் தானையா? அண்ணனுக்கு மதிப்பு கொடுக்காம நீங்க வந்து தங்கச்சிக்கு மதிப்பு கொடுக்கலையா? என்னையா இது? அண்ணன் தங்கை சொல்றதுதான் உபசாரம். அதெல்லாம் நீங்க உண்மைன்னு சொன்னீங்கன்னா அப்ப அண்ணன் தங்கை இருந்தா அவர்களுக்கு அப்பா அம்மா இருக்கணும் இல்லையா? அப்ப அவர்களுக்கு அப்பா அம்மா இருந்தா அவர்கள் தான் இவரோட பெரியவா இருக்கணும். ஆகவே எதை வந்து நம்ம உபசாரம் நமக்காக அவன் மேற்கொண்ட நிலையில் கொள்ளணும், எதை வந்து நம்ம எப்படி கொள்ளணும் நமக்கு தெரியும். ஆகையினாலே அது அவர்கள் சமய கல்வியில் அந்த புராண சிந்தனைகள் எல்லாம் அந்த அருமையா சொல்வார்கள். ஆகவே நேரம் சொன்னோம்னா நாம் வந்து சக்திக்கு என்ன இடம் வைத்திருக்கின்றோம் என்றால் சிவபெருமானை விட்டு நீங்காத குணம், சிவபெருமானுடைய ஆற்றல், அவ்வளவுதான். உருவ நிலையை மேற்கொள்ளும் பொழுது தான் ஒரு நிலையிலும் தன்னுடைய ஆற்றலை ஒரு திருமையணி கொண்டும் அப்படி இருதிரப்பட்டு அவன் உருவ நிலையை கொள்கின்றான். ஏன்னா அப்படி அவன் வந்து கணவனாகவும் மனைவியாகவும் அப்படி ஒரு நிலையை அவன் மேற்கொண்டால்தான் உலகத்தில் இல்லறம் நடக்கும். அவன் போகியா இருந்து அப்படி காட்டினால்தான் உலகத்தில் போகம் நிகழும். அவன் யோகியாக இருந்து காட்டினால்தான் உலகத்தில் யோகம் நிகழும். இதெல்லாம் ரெண்டாம் தூத்திர விஷயம் தான், சித்தியார் விளக்கமா சொல்வார், நாங்க சுருக்கமா சொல்றேன். ஆக நமக்கு அது தாதான்மிய சக்தி, அது சிவபெருமானுக்கு வேறான இன்னொரு பொருள் கிடையாது. சூரியனும் ஒளிக்கதிரும் போல இப்படி நாம மட்டும்தான் கொள்றோம். அதனாலதான் சொன்னார், அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்கும் அரண் அப்படின்னார். திருவருளையே கண்ணாக கொண்டு காணும் சித்தாந்த சைவருக்குத்தான் இந்த தாதான்மிய சம்பந்தம் விளங்கும். மற்றவர்கள் சிவசக்திக்கு ஒவ்வொரு சம்பந்தம் சொல்வார்கள் என்பதை இங்கே உணர்த்தினார். அடுத்தார் போல இப்படி நாம பாச நிச்சயம் பார்த்தோம். இருவினின்னு சொல்லும் போது இருவினைக்கு பற்று கூட மாயை ரெண்டு உண்டு நம்ம பார்த்தோம். ஆணவ மடத்தை நாலாஞ்சு உத்தரத்தை சொல்லியிருக்காரு. இங்கேயும் ஆணையை சொல்லும் போது அதிலேயே ஆணவ மடத்தை அடக்கலாம், அது ஒரு வகை இருக்கட்டும். இப்ப மூணாஞ்சு உத்தரத்துல பசுப்பொருள் உண்டு நிச்சயித்தார். எப்படி நிச்சயித்தார் கேட்டீங்கன்னா, பிற பிற சமயத்தவர்கள் வந்து தத்தம் கொள்கையை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வதற்கெல்லாம் வேறாக ஆன்மா என ஒரு பொருள் உள்ளது. ஆன்மா உளது அப்படிங்கிற மேற்கோளுக்கு வந்து ஆன்மா உளது அப்படின்னு மெய்கண்ட தேவநாயனார் ஒரு மேற்கோள் சொல்றார். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க, அதை மறுப்பதற்கு ஆளாளுக்கு தனித்தனி ஏது சொல்லி ஆன்மா உளதுங்கிற ஒரே மேற்கோளை சாதிக்கின்றார். அப்படி பசுப்பொருள் உண்டு என்று அழகாக நிச்சயம் செய்கின்றார். ஆன்மா உளது அப்படிங்கிறார் மெய்கண்ட தேவநாயனார். சூனியவாதி வாரா ஆன்மா இலது அப்படிங்க இவர் சொல்றாரு, நீ இல்லைன்னு சொன்னதுனால ஆன்மா உளது, இலது என்றலின் ஆன்மா உளது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்பாக கண்டு இது ஆன்மா அன்று என்று ஆன்மா அன்று என கழித்து ஆகையினால் ஆன்மா இலது என்று நீ சொன்னாய். அப்படி ஆன்மா இலது என்று அறிந்து கொண்ட பொருள் எதுவோ அதுவே ஆன்மா சொன்னார். அப்புறம் உலகாயுதன் வந்து அப்படி அறிந்து கொண்ட அந்த அறிவு நிகழ்ச்சியும் உடலில் தானே நிகழ்கின்றது, எனவே உடலே ஆன்மா. இந்த தூள உடல் அவனுக்கு தெரிஞ்சதுலாம் இந்த ஒரு உடல் தான். அதுக்கு மேலாம் கேட்டீங்கன்னா அவன் நீங்க என்ன சார் தேவையில்லாத பேசுவான். அவனுக்கு உடலுங்கிறது இதுதான் தூள உடல் தான். அந்த தூள உடலில் தானே அந்த அறிவு நிகழ்ச்சி நிகழ்கின்றது, எனவே அந்த தூள உடலே ஆன்மான். அது எனது வீடு எனது மனைவி என்று பெரிதின் கிழமையாக சொல்வது போல எனது உடல் என்று சொல்வது நான். அப்ப எனது உயிர் தான் சொல்றோம், அப்ப உயிர் வேற நாம வேற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது நாம் உடலை சார்ந்து நாம் உடல் என்றே நம்பி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த எண்ணத்துல ஊர் இருக்கும் போது எனது உயிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி உடலே நாம்னு கொண்டா என்ன? அதே நீங்க வந்து பொய்யான கொள்கைன்னு சொல்றீங்க அப்படின்னா, உடல் தான் ஆன்மான்னா அப்ப அறிவு எதன் குணமாக இருக்க வேண்டும்? உடலின் குணமாக இருக்க வேண்டும். ஆனால் உடல் சவமான போது உடலிற்கு உணர்வு உண்டோ என்று அருந்தேசிவம் கேட்பார். அறிவு இல்ல ஆனா உடல் மட்டும் இருக்கு, குணம் இல்லாம அப்படி குணி மட்டும் இருக்க முடியுமா? சூடு இல்லாமல் நெருப்ப பார்க்க முடியுமா? அங்க உடல் இருக்கின்றது சவன சமம் என்ற நிலையில், அறிவு இல்லையே. ஆகையினாலே அறிவை உடைய பொருள் இந்த உடலை விட்டு தொடர்பு நீங்கி விட்டது அந்த பொருளுக்கு என்பது தெளிவாக விளங்குகின்றது. எனவே தூள உடல் ஆன்மா அல்லன்னு மறுத்தார். அப்புறம் ஆன்மா உளதுன்னார். அப்புறம் வந்தான் அவன் என்ன சொன்னான்? உடலுக்கு அறிவில்லை, சரிதான், ஆனா அந்த உடலில் உள்ள ஐம்பொறிகள் தானே அறிகின்றன. எனவே ஐம்பொறிகளே ஆன்மான், ஐம்பொறிகளே அறிகின்றன என்றாலும் ஒரு பொறி ஒரு விடயத்தை தான் அறியும். ஒரு பொறி அறிந்த விடயத்தை அடுத்த பொறி அறியாது. ஆனால் ஆன்மா எப்படிப்பட்டது தெரியுமா? அந்தந்த பொறிகளை கொண்டு அந்தந்த விடயங்களை அறிவது. அப்படி ஒருமித்த உணர்வு தான் நமக்கு நிகழுது அறியும் போது. அப்படி ஐந்து பொறிகளும் தனித்தனி முதல் அப்படின்னா கண்டது ஒரு ஆளு கேட்டது ஒரு ஆளுங்கிற பேதப்பட்ட உணர்ச்சி தான் நிகழும். ஆனால் எதை கேட்டாலும் சரி கண்டாலும் சரி ஒருமித்த உணர்ச்சி நிகழ்கின்றது. ஒரு பழம் வாங்குற மாதிரி உதாரணம் தான் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆகையினாலே ஆன்மாவானது ஐம்பொறிகளையும் தெரிந்து கொண்டு ஐம்புலன்களையுமே அறிவது. எனவே அது ஒவ்வொரு புலனையுமே மட்டும் அறிகின்ற பொறிகளுக்கு வேறானது. ஐம்புலன் அறிதலின் ஐம்புலனும் அறிதலின் ஐம்புலன்களையும் அறிவதனாலே ஒவ்வொரு புலன்களையே மட்டும் அறியக்கூடிய பொறிகளுக்கு வேறாக ஆன்மா உள்ளது அப்படின்னு இந்திய ஆன்மாவாதியை மறுத்தார். அப்புறம் ஆன்மா உள்ளது அடுத்தால யார் வரான்னா சூக்மதேக ஆன்மாவாதி. ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல என்று சொல்வது பொருந்தும், ஏனென்றால் அவை நனவு நிலையில் தான் அறிகின்றன. ஆனால் சூக்ம உடம்போ கனவு நிலையில் அறிகின்றது, நனவிலும் அதுவே ஐம்பொறிகளை செலுத்தி அறிகின்றது. எனவே சூக்கம் உடலே ஆன்மா என்று கொண்டால் என்ன என்றால், சூக்கம் உடலே ஆன்மா என்றால் கனவில் நிகழ்ந்தவற்றை நனவில் தெளிவாக கூற வேண்டும், குழம்பாமல் மறக்காமல் கூற வேண்டும். ஆனால் கனவில் நிகழ்ந்தவற்றை நனவில் தெளிவாக கூற முடிவதில்லை, மறந்து மறந்துதான் கூறுகின்றோம். எனவே சூக்கம் உடல் ஆன்மா அல்ல. நனவுல நடந்தது வந்து நனவுல சொல்லும் போது எப்படி சொல்றோம்? ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம், இங்க வந்த பிறகு எவ்வளவு தெளிவா சொல்றோம், இங்க இருந்து போனேங்க சார் வீட்டுக்கு போய் சரிங்க அவங்க வீட்டுக்கு, இங்க நடந்ததெல்லாம் எவ்வளவு தெளிவா சொல்லுவீங்க, அங்க போனோம் அப்படி நடந்தது இப்படி நடந்தது, நனவில் நடந்தவற்றை நனவில் விளக்கும் போது எப்படி தெளிவா விளக்குறோம் நாம? அத மாதிரி கனவுல நடந்த நனவை விளக்க முடியுதா? சூக்கம் உடலே ஆன்மானா கனவில் நிகழ்ந்தவற்றை நனவில் தெளிவாக அறிய முடிவதில்லை, கனவு கண்டோமா காணவில்லையா என்று கூட பலமுறை அனுபவம் நிகழ்கின்றது. ஆகையினாலே ஒடுக்கம் அறிதலின் ஒடுக்கம் என்பது இங்க சங்காரம்ங்கிற பொருள்ல வரல, கனவுங்கிற பொருள்ல வருது. கனவு நிலையை நனவில் மறந்து மறந்து அறிவதால் அந்த சூக்கம் உடலுக்கு வேறாக ஆன்மா என்று ஒன்று உள்ளது. நாம் அது காரணத்தை சொல்றோம், ஏன்னா சூக்கம் உடல் வேறு ஆன்மா வேறு. இந்த ஆன்மா கனவு நிலையில் சூக்கம் உடலை முழுக்க துணை கொள்கின்றது. நனவு நிலைக்கு வரும்போது முக்கியமா தூள உடல் தான் அதுக்கு, சூக்கம் உடலின் துணை வேணும். எனது சொல்லியிருக்கேன் சவியற்ப காட்சி அந்த கலங்களின் துடிப்போட வேணும் நனவு நிலையில, ஆனால் தூள உடம்பு தான் அங்க பிரதானமாக தொழிற்படுகின்றது இல்லையா. ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள்லாம் அங்கதான் இருக்கு. ஆகையினாலே அங்க தூள உடலுக்கு வந்து விடுவதனாலே சூக்கம் உடலின் சார்பு கொஞ்சம் குறைந்து விடுவதனாலே அங்க கனவுல நடந்ததுலாம் நனவுல என்ன செய்யுது நமக்கு அவ்வளவு தெளிவா இல்லாமல் மறந்து போய்விடுகின்றது. எனவே நான் கனவை தெளிவாக அறியாமல் மறந்து அறிவதனாலே சூக்கம் உடலுக்கு வேறாக ஆன்மா என ஒரு பொருள் உள்ளது. அடுத்தாலும் வர சொல்றான் சூக்கம் உடல் ஆன்மா அல்லங்கிறது சரிதான், அது கனவு நிலை வரைதான் தொழிற்படுகின்றது. ஆனால் பிராணவாயுவோ உறக்கம் பேருறக்கம் ஆகிய நிலைகளின் தொழிற்படுவதனாலே பிராணவாயுவே ஆன்மான் நீ சொல்றேப்பா, அதுதான் காரணம், அது ஆன்மா அல்லங்கிறது என்ன அப்படின்னா உறக்கத்திலையும் தொழிற்படுது பேருறக்கத்திலும் தொழிற்படுது பெருமையா சொன்ன, அதுதான் அறியக்கூடிய முதலியா இருந்தது அப்படின்னா அது தொழிற்படும் போது ஏனைய பொறிகள் கரணங்கள்லாம் ஓய்வெடுக்க முடியாது. தலைமையுடைய அரசன் ஒருவன் ஆயத்தமான நிலையிலே அரியணையில் வந்து வீச்சிருக்கும் பொழுது பரிவாரங்கள் எல்லாம் ஓய்வெடுக்க முடியாது. அந்த உதாரணத்தை வச்சுக்கிடுவோம் சொல்லிட்டேன், உள்ள உதாரணம் போக வேண்டாம் அதே வச்சுக்கிடுவோம். இப்ப வந்து தலைமையில் உள்ளவங்க இருந்தாலும் கீழே உள்ளவங்க தூங்கலாம், தூங்கினாலும் தூங்க தூங்குவாங்க, நான் எதுவும் குற்றச்சாட்டு சொல்ல, தூங்கினாலும் தூங்கலாம், யாரும் என்ன கேட்க முடியும். இப்ப உள்ள காலப்போக்கு வேற, நான் தான் ஆசிரியரா வேலை பார்க்கேன், நான் வந்து பாடம் நடத்த ஆயத்தமா இருக்கேன்னா என் மாணவர்கள் முடிச்சிருப்பான்னு உறுதி சொல்ல முடியாது. நிலைமை அப்ப எப்படி இருக்கோ அதுபடி இருப்பான். ஒருவேளை வீட்டில் நிறைய வேலை பார்த்துட்டு எங்க ஸ்கூல்ல வந்து ரெஸ்ட் எடுப்போம்னா வந்திருக்கலாம் அந்த மாதிரி. ஆகவே இன்னும் சில விஷயங்களுக்கு நம்ம பழைய ஓமை தான் நம்ம கொள்ள வேண்டியிருக்கு. நிச்சயமா அந்த காலத்தில் அப்படி நடக்க முடியாது, அரசன் வந்து இருக்கும் போது தூங்க முடியாது. அதான் கண்ணகி ஏன் வாயிலோயே அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா, அவன் தூங்க அவன் மூலி உஷாரா இருக்காங்க. அது போல இதுதான் வந்து அப்ப தலைமை உடைய பொருள்னா இதுதான் எல்லா கருவிகளையும் இயக்கி அறியக்கூடிய பொருள் தான். எது நீ சொல்ற பிராணவாயு, நீ சொல்ற பிராணவாயு தான் தலைமை உடைய ஆன்மானா, அது இயங்கும் போது ஏனையெல்லாம் ஓய்ந்திருக்க முடியாது. அப்போ எந்த நேரத்தில் அப்படி நடக்கும் தெரியுமா? அரசனும் ஓய்வெடுத்து ஏனைய பரிவாரங்களும் ஓய்வெடுத்துக்கணும் போது மெய்க்காப்பாளன் மட்டும் இயங்கி கொண்டிருப்பான். அவன் அரசனோடு ரொம்ப நெருங்கினவன், அதனால நீ அவனே அரசனும் முடிவு பண்ணிட்ட அப்படிங்க. இந்த பிராணவாயு அப்படி ஒரு உற்ற நெருக்கமான தொடர்புடையது, நான்காவதத்தை வரைக்கும் அது இருக்கு, மெத்த கருவிகள்லாம் அவ்வளவு தூரம் இருப்பதில்லை. ஆகவே அங்கே ஆன்மாவும் ஓய்வெடுக்கின்றது, கருவிகரணங்களும் ஓய்வெடுக்கின்றன, அப்போது மெய்க்காப்பாளன் கூட பிராணவாயு இங்கே கொண்டிருக்கின்றது. அதான் உண்டிவினை இன்றி உயிர்த்தலான் அப்படின்னு வெண்பாளர் எழுதுவார், உதாரண வெண்பாளர். அந்த இடத்துல ஒரு உண்மை போட்டுக்கணுமா, சாமி சொல்றாங்க உண்டி வினை இன்றியும் உயிர்த்தலாம், சிறப்பு உண்மை தொக்கது. அந்த தொக்குன்ற சிறப்பு உண்மை அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போகா என்ற பொருளை விளைத்தின்றது. இப்ப பாருங்க, அங்க தொக்கு நிற்கிற உண்மைக்கு சிவஞான சித்தியார் ஒரு வாக்கியமே சொல்றாரு. அப்போ அந்த முதல் நூல் வழிநூலோட அமைப்பு பாருங்க எப்படி விரிச்சு சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு உண்மையை தொக்கு நிக்க வச்சு ஒரு பொருளை சொல்றாரு, உண்மையில கூட பொருளை சொல்ற, அந்த உண்மையும் தொக்கு நிற்கின்றது, அதுக்கு ஒரு வாக்கியமே சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப எவ்வளவு நுட்பமான சாத்திரம் இது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி விளிமைய நூல் விளிமைய நூல், எப்படிப்பட்ட விளிமைய நூல், அப்பதான் திட்ப நுட்பம் சிறந்த சூத்திரம் எப்படி இருக்குங்க நம்ம உணர வேண்டியிருக்கு. அப்படி சொல்லியிருக்காரு மிகண்ட உண்டி. வினைனா செயல்பாடும் இல்ல அனுபவம் இல்ல, உண்டினா அனுபவம் இல்ல, ஆனா பிராணவாயு மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இது ஆன்மா இல்ல. இது இது ஆன்மானா கண்டிப்பா வினையும் நடக்கணும் அனுபவமும் நிகழணும் இல்லையா என்று அப்படி அர்த்தாபத்தியும் கூட சொல்லலாமான்னு தோணுது.